தென்றல் ஏப்ரல் 2012 இதழில் சந்திரமௌலி அவர்கள் ஹூஸ்டலிலிருந்து எழுதியுள்ள குறு நாவல் தொடர் சில மாற்றங்கள் பகுதி 11 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். இதுவரை பிரபல மருந்து கம்பெனி நிர்வாகியான ஸ்ரீ என்கிற சீனிவாசன் வேலை நிமித்தமாக சென்னையிலிருந்து நியூயார்க் வருகிறான். வழியில் தன் நண்பன் தினேஷ் வீட்டில் நியூஜெர்சியில் ஓர் இரவு தங்கும் போது தினேஷ் வேலையிழந்து தவிக்கும் தன் மற்றொரு அமெரிக்க நண்பன் ராஜுக்கு வேலை கேட்கிறான். ராஜின் தகுதிகளில் திருப்தியிடும் ஸ்ரீ அவனுக்கு வேலை தருவதாக வாக்களிக்கிறான். ஆனால் மேலும் ராஜின் விவரங்களை பார்க்கும்போது அவன் தன்னோடு சிறு வயதில் ஒன்றாக படித்து தன் வாழ்வில் ஆறாத தழும்பை ஏற்படுத்திய ரங்கராஜ் என்பதை அறிந்து கொண்டு தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறான். பழிவாங்கும் எண்ணத்தோடு தன் பள்ளி நாட்களையும் ரங்கராஜோடு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களையும் அசை போடுகிறான். இது எதையும் அறியாத ரங்கராஜ் தன் மனைவி கவிதாவை வேலையிடத்தில் விட்டுவிட்டு குழந்தை நித்யாவோடு தினேஷ் வீட்டுக்கு ஸ்ரீயை சந்திக்க கிளம்புகிறான். நடுவழியில் மழையில் மாட்டிக்கொள்கிறான். ராஜை அழைத்து வர தினேஷ் ஸ்ரீயுடன் கிளம்புகிறான். ஸ்ரீ தனக்கு ஏற்பட்ட காயத்தை மேலும் நினைவு கூர்ந்தவாறே ராஜை பழிதீர்க்கும் எண்ணத்தில் காரை செலுத்துகிறான். ஸ்ரீ பழிதீர்த்தானா? ராஜுக்கு வேலை கிடைத்ததா? அவன் கஷ்டம் தீர்ந்ததா? இருட்டாக இருந்தது. வழி காரின் பிரகாசமான தரை வெளிச்சத்திலும் சரியாக தெரியவில்லை. மழை வேறு நசநசவென்று அனுத்தி கொண்டிருந்தது. ஸ்ரீயின் மனம் ஒரு நிலையில் இல்லை என்றாலும் சாலை சீராக இருந்ததால் கார் நிதானமாக தன் இலக்கை நோக்கி போய்கொண்டிருந்தது. ராஜ் சங்கடத்தில் இன்னும் ஸ்ரீயின் கேள்விக்கு பதிலளிக்க தெரியாமல் மௌனமாயிருந்தான். அந்த சில வினாடிகள் அவனுக்கு சில யுகங்களாக நீள்வது போல் இருந்தது. அப்படியே ஏதாவது நடந்து மண்டுக்குள் மறைந்து போய் இந்த சங்கடங்களை சந்திப்பதிலிருந்து விடுதலை பெற்றுவிட மாட்டோமா என்று அவன் மனம் ஏங்கியது. பழு பாதாள குழிக்குள் விழுந்து கொண்டிருக்கும் போது ஒரு கொழு கொம்பு போல தினேஷின் சிபாரிசும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் போல் ஒரு நம்பிக்கையும் கிடைத்தது. அது இந்த சில நிமிட பேச்சில் தூள் தூள் ஆகியது மட்டுமல்ல, இன்னும் மனசாட்சியை குத்துவது போல துளைத்தும் எடுக்கிறது. விழாமல் பற்றியது கொழு கொம்பல்ல மலைப்பாம்பு என்று கொஞ்சம் கொஞ்சமாக புரிய தொடங்கியது. யாரோ ஒரு தெரியாத மனிதனிடம் இப்படி குழைந்து கூழி கும்பிடு போட்டு வேலை கட்ட வேளையில் குழந்தையும் எடுத்துக்கொண்டு அறிந்து மானும் மரியாதையை தொலைத்த பிழைப்பு தேவையா என்று மனசாட்சி உலுக்கியது. வருவது வரட்டும், எனக்கு தகுதியிருந்தால் வேலை தரட்டும், இல்லாவிட்டால் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அனாவசியமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று தீர்மானம் செய்து கொண்டு ஸ்ரீயின் கேள்விக்கு பதில் தர எத்தனைத்தான். அப்போது அந்த அடர்ந்த மௌனத்தை கலைப்பது போல் ராஜின் செல்போன் அடித்தது. கவிதா. கவிதாவிடமிருந்து வரும் அழைப்பு என்பதை தனித்து காட்டும் மணி ஓசை. ராஜுக்கும் கவிதாவுக்கும் மிகவும் பிடித்த டியூன். சட்டைப்பையிலிருந்து செல்போனை எழுப்பதற்குள் மணி இன்னும் சில முறை ஒலித்தது. குழந்தை நித்யா பின் சீட்டில் விழித்து கொண்டு மலங்க மலங்க பார்த்தது. அதற்கு மிகவும் பிடித்த மணி செல்போன் ஒலிக்கவே கால்களை செல்லமாக உதைத்து கொண்டு இரு கைகளையும் மேலே தூக்கி அங்கே இல்லாத அம்மாவோடு காற்றில் மானசீகமாக விளையாடத் தொடங்கியது. எக்ஸ்கியூஸ் மீ ஸ்ரீ சார், என் வைஃப் கிட்டே இருந்து போன் என்று ஸ்ரீயிடம் மன்னிப்பு கேட்டவாறே அந்த அழைப்பை எடுத்தான் ராஜ். திரும்பவும் ராஜ் தன்னை ஸ்ரீ என்று அழைக்காமல் ஸ்ரீ சார் என்று சொன்னது ஸ்ரீக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. உரிமை எடுத்துக்கொண்டு பெயர் சொல்லி அழைத்தவனை தன் பேச்சால் அந்நியப்படுத்தி கூடுதல் மரியாதையோடு சார் என்று கூப்பிட வைத்தது ஸ்ரீக்கு அல்பத்தனமான சந்தோஷத்தை தந்தது. இந்த கேள்விக்கு பதில் தருவதற்கு ரங்கன் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறானோ அவ்வளவு நேரம் அவனது மனதுக்குள் பெரும் போராட்டம் நடக்கும் என்பதை நன்றாக உணர்ந்து, டேக் யூர் டைம் ரங்கன், பேசிட்டு எனக்கு பதில் சொல்லுங்க என்று சொன்னான் ஸ்ரீ. ஹலோ கவி, என்ன இந்த நேரத்தில்? ஏதாவது சங்கடத்தில் இருக்கும் போது கவிதாவின் குரலை கேட்பது ராஜுக்கு பெரும் ஆறுதலாக இருக்கும். ஆனால் இப்போது ஏனோ அவள் இப்போது கூப்பிட்டிருக்க வேண்டாம் என்று தோன்றியது. கவிதாவையும் குழந்தை நித்யாவையும் நினைக்கும் போது ஒரு குற்ற உணர்வும் பச்சாதாபமும் ஏற்பட்டு தான் இன்னும் பலமிழப்பது போல உணர்ந்தான். எல்லாம் ஒரு வினாடி நேர்ந்தான். ஹலோ ராஜ் என்று மறுமணியில் கவிதாவின் குரலை கேட்டதும் அந்த எண்ணம் எல்லாம் போய் அவளை உடனே பார்க்க மாட்டோமா, மடியில் முகத்தை புதைத்து கொண்டு அழுது ஆறுதல் தேட மாட்டோமா என்று ஏங்க தொடங்கினான். கவிதாவின் குரல் சற்றே பதட்டமாக ஒலித்தது. என்ன ஆச்சு ராஜ், நிறைய முறை உங்களுக்கு போன் ட்ரை பண்ணி லைன் கிடைக்கவே இல்லை, போனை ஆஃப் பண்ணியிருந்தீங்களா? இல்லை, எங்க வழியில் ஒரே மழை, வண்டி வேறே மக்கர் பண்ணி நடுவழியில் நின்றுடுச்சு, செல்போன் சிக்னல் போயிடுச்சு, அதனால தான் உன்னாலே என்னை ரீச் பண்ண முடியல. என்ன விஷயம் சொல்லு? உங்கள் இன்டர்வியூ என்னாச்சு? தினேஷோட ஃப்ரெண்டை பார்த்தீங்களா? வேலை கிடைச்சிருச்சா? வழக்கமான அமைதியான கவிதாவின் விசாரிப்பு இல்லை இது. அவள் படபடப்பாக கேட்டது ராஜுக்கு வித்தியாசமாக தெரிந்தது. என்னவோ மோசமான ஒன்றை கேட்க மனம் தயார்படுத்த தொடங்கியது. இன்னும் இல்லை, இப்போதான் தினேஷ் காரில் போயிட்டு இருக்கோம், தினேஷ் ஃப்ரெண்டோடு தான் இருக்கேன், விவரமாக அப்புறம் பேசுகிறேன். மேலே வேலை விஷயமாக அவளிடம் விவரமாக எதுவும் சொல்ல முடியவில்லை. ஸ்ரீ கவனித்து வண்டி ஓட்டுவது போல இருந்தாலும் அவனது கவனம் எல்லாம் ராஜின் உரையாடலில் இருந்தது. அதை உணர்ந்தோ என்னவோ ராஜ் கவிதாவுக்கு விவரமாக பதில் சொல்வதை தவிர்த்தான். ஏன் உங்க குரல் சோர்ந்து இருக்கு? இந்த வேலை கிடைச்சிடும் இல்ல? இப்பதான் பேசிக்கிட்டு இருக்கேன், விவரமா அப்புறம் பேசுறேன்னு சொன்னேன்ல, நீ எதுக்கு போன் செய்தேன்னு சொல்லு கவி. சற்றே சலிப்பாக அவள் கேள்வியை எதிர்கொண்டான் ராஜ். நான் சொல்றதை கவனமா கேளுங்க, என் பதட்டத்துக்கு காரணம் புரியும். நான் இங்க வேலை செய்யறவங்க வீட்டு வாசலில் தான் வந்ததிலிருந்து உட்கார்ந்திருக்கேன். இங்க வந்ததுமே உங்களுக்கு போன் பண்ணலாமான்னு யோசிச்சேன். ஆனால் உங்க இன்டர்வியூ முடிஞ்சதும் கூப்பிடுறதுதான் சரின்னு தோணுச்சு, அதான் வெயிட் பண்ணி கூப்பிட்டேன். ஆனால் உங்களை ரீச் பண்ண முடியலை. என்ன, இவ்வளவு நேரம் இந்த பேஷண்ட் வீட்டு வாசலில் இருந்தியா? இப்பவும் அங்கதான் இருக்கியா? இந்த ராத்திரி நேரத்துல தனியா? என்ன ஆச்சு? கவிதாவை நினைத்து கவலையாக இருந்தது. இங்கே நான் வந்தபோது வீடு அமைதியாக இருந்தது. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அரை மணி நேரம் வெயிட் பண்ணேன். கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டு வயசான அம்மா கேத்தரினும் அவங்க பொண்ணும் காரில் வந்து இறங்கினாங்க. அந்த வீட்டு பெரியவர் நான் யாரை பார்த்துக்க போயிருந்தேனோ அவர் இன்னைக்கு அதிகாலையிலே தூக்கத்திலேயே இறந்துட்டார்னு சொன்னாங்க. அவர் உடம்பை ஃபியூனல் ஹோமுக்கு அனுப்பிவிட்டு வேண்டிய ஏற்பாடுகளை நாள் முழுக்க செய்துட்டு இருந்ததிலே எனக்கு தகவல் சொல்ல மறந்துட்டாங்க. அந்த வருத்தத்திலும் ரொம்ப சாரி கேட்டுக்கிட்டாங்க. சரி, நீ ஏன் அப்ப வீட்டுக்கு போகாமல் இவ்வளவு நேரம் தனியா அவங்க வீட்டு வாசலில் காத்திருக்கே? அப்ப உனக்கு வேலை போயிடுச்சா? இந்த வருமானமும் நின்னுடுச்சா என்று பேசாமல் இவ்வளவு கஷ்டத்திலும் முதலில் ஏன் தனியா வீட்டு வாசலில் நிற்கிறாய் என்று ராஜ் கேட்டது தன் மீது அவன் வைத்திருந்த அக்கறையை வெளிப்படுத்தியது. கவிதாவுக்கு நிரம்ப பிடித்தது. இந்த உறவுக்கு, அக்கறைக்கு இன்னும் எவ்வளவு கஷ்டம் வேண்டுமானாலும் தாங்கலாம் என்று அவள் மனது சொன்னது. மீண்டும் பேச்சை தொடர்ந்தாள். அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன். இங்கிருந்து நான் வீட்டுக்கு டாக்ஸி பிடிச்சு போயிருதை விட தினேஷ் வீட்டுக்கு வந்தால் அங்கிருந்து நாம் சேர்ந்து வீட்டுக்கு போகலாம். இங்கிருந்து தினேஷ் வீட்டுக்கு டாக்ஸி சார்ஜ் கம்மி. கவிதா தினேஷ் வீட்டுக்கு இந்த சூழ்நிலையில் வருவதை ராஜ் விரும்பவில்லை என்றாலும் எண்ணி எண்ணி செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததால் கவிதா தனியாக அந்த இரவில் இனியும் காத்திருப்பது சரியில்லை என்பதாலும், சரி நீ உடனே டாக்ஸி பிடிச்சு வா, நம்ம இங்கிருந்து சேர்ந்து வீட்டுக்கு போகலாம் என்றாள். நித்யாகுட்டி எப்படி இருக்கு? தூங்குறாளா? தூங்கி எழுந்ததும் பால் கரைச்சி கொடுக்கணும். கொஞ்சம் என்ன பண்றாள்னு அப்பப்ப உங்க வேலைக்கு நடுவிலே பாத்துக்கங்க. தாய்மை பொங்க கவிதா பேசினாள். கால்களை உதித்து விளையாடி கொண்டிருந்த நித்யாவை லேசாக தலையை வளைத்து பார்த்தவாறே, எல்லாம் நல்லா இருக்கா? இப்பதான் முழிச்சுக்கிட்டா, நான் பாத்துக்கிறேன். அம்மா, உனக்கு டாக்ஸிக்கு கொடுக்க பணம் இருக்கா என்று கேட்டான். இருக்குங்க. எவ்வளவோ வேணாம்னு சொல்லியும் இந்த வீட்டு அம்மா எனக்கு $100 கொடுத்தாங்க. நம்ம கையிலே இப்ப சில்லறை காசை தவிர அந்த பணம் மட்டும்தான் இருக்கு. சரி, நான் போனை வைக்கிறேன், இன்டர்வியூ நல்லா பண்ணுங்க, டேக் கேர். சோகம் கப்பியவாறு அந்த வார்த்தைகளை முடித்தாள் கவிதா. செல்போனை சட்டை பைக்குள் போட்டான். பிரச்சனைகளை இதே போல ஒரு பைக்குள் அடக்க முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். கவிதாவின் படபடப்புக்கு காரணம் புரிந்துவிட்டது ராஜுக்கு. இதன் மொத்த சாராம்சம், கவிதாவுக்கு வேலை இல்லை, ஏதோ வருமானத்துக்கு வழி இருந்தது என்ற பெயருக்கு இருந்த ஒன்றும் போய்விட்டது. சாணேறினால் முழம் சறுக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், இங்கே மயில் கணக்கில் சறுக்குகிறது. இனி நம் பிரயத்தனத்தில் எதுவும் இல்லை, இனி நம்மால் போராட முடியாது என்ற நிலை மனிதர்களுக்கு வரும்போது இரண்டு நிலைகள் அவர்களுக்கு சாத்தியம். ஒன்று, எதன் மீதாவது முழு நம்பிக்கை வைத்து மொத்தமாக சரணாகதி அடைவது. கடவுளோ நண்பனோ டாஸ்மாக்கோ யாரிடமாவது எதனிடமாவது தன்னை முழுதாக ஒப்புவித்துக் கொள்வது அந்த நம்பிக்கை பிரச்சனை தீர ஏதாவது வழிகாட்டும் அல்லது மன பாரத்தை குறைக்கும் என்று நம்புவது. இரண்டாவது, கற்றுண்டோம் பொறுத்திருப்போம் என்பது போல பிரச்சனையை அப்படியே ஏற்றுக்கொள்வது. இதுதான் வாழ்க்கை. பிரச்சனை இருந்தால் என்ன, அப்படியே எதிர்கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம், வருவது வரட்டும் என்ற தீர்மானம். ராஜுக்கு இந்த இரண்டு நிலைகளும் பழக்கம்தான். தனியாளாக இருந்தபோது இரண்டாவது நிலையை எழுப்பதில் சிரமம் ஏற்பட்டதில்லை. ஆனால் தன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கும்போது அவர்களையும் கஷ்டத்தை முடிவில்லாமல் தாங்கிக் கொண்டிருக்க வைக்க அவனது மனம் இடம் தரவில்லை. அவனுக்கு இப்போது இருப்பது ஒரே வழி சரணாகதி, ஒட்டுமொத்த சரணாகதி, டோட்டல் சரண்டர். கடவுள் சிறு வயதிலிருந்தே ரொம்ப ஆத்திகம் எல்லாம் இல்லை. விசேஷ நாட்களில் பூஜை, வீட்டில் சடங்கு, இவற்றை ஒட்டியே கடவுள் பரிச்சயம். பரீட்சை நாட்களில் கொஞ்சம் பயத்தில் அதிகம் கூப்பிட்டு இருக்கிறான். நாத்திக எண்ணமெல்லாம் இல்லாவிட்டாலும் உறுத்தாமல் கடவுள் மனதின் ஓரத்தில் எங்கோ இருப்பார். அவ்வளவே. இந்தியாவில் இருந்தவரை சாலை ஓரத்தை திரும்பும் போது சிறிய கோவிலை காணும் போதோ அல்லது கோவில் கோபுரத்தை காண நேரிட்டாலோ கை தன்னேறியாமல் கன்னத்தில் போட்டுக்கொள்ளும். பெரிய அதிகாரியை காணும் போது பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ குட் மார்னிங் சொல்வதைப் போல. ஆகவே கடவுளை சரணாகதி அடைவது மனதுக்கு அந்நியமாகப்பட்டது. நண்பன் போதையில் பின் சீட்டில் கிடக்கிறான். இப்போது இவனை எழுப்பி நினைவுக்கு கொண்டு வந்து இருக்கும் நேரத்துக்குள் எனக்கு உதவி சொல்லி இன்னும் அன்றாடுவது பிரயோசனப்பட போவதில்லை. தவிர தினேஷ் தன்னால் ஆனதை ஏற்கனவே செய்துவிட்டான். அவனை இனி வற்புறுத்துவதில் பயனில்லை. டாஸ்மாக் அதோடு எஸ்கேப்பிசம், அதற்கு குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வதே மேல். ஸ்ரீ இவனிடம் சரணாகதி அடைந்தால் என்ன? இவனை பார்ப்பதற்கு முன் கண்காணாத கடவுள், என் பிரச்சனைகளை தீர்க்க வந்த தெய்வம் என்று நினைத்தோமே. இவனை பார்த்து இவனுடைய குத்தலான சில கேள்விகளை கேட்டபின் ஏன் ரோஷம் வந்தது? இவனை அந்நியமாக ஏன் நினைக்க வேண்டும்? இப்போது இருக்கும் ஒரே வழி, எந்த ஈகோவும் இல்லாமல் என் பிரச்சனைகளை சொல்லி இவனிடம் சரணாகதி அடைய வேண்டியதுதான். கவிதாவிடம் பேசிய பிறகு ராஜுக்கு இந்த மனமாற்றம் ஏற்பட்டது. இப்போது ஸ்ரீயின் கேள்விக்கு தீர்மானமாக பதில் சொல்ல தொடங்கினான். ஸ்ரீ, சாரி, உங்கள் கேள்விக்கு பதில் சொல்றதுக்குள்ளே என் வைஃபோட கால் அட்டன் பண்ண வேண்டியதாயிடுச்சு. பாவம், ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்திருக்கா. தட்ஸ் ஓகே, ஐ ஆம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர். உங்களை விட தகுதியான ஒருத்தரை விட்டுட்டு எப்படி உங்களுக்கு நான் வேலை தர்றது? ராஜ் தன்னை சாரி என்று கூப்பிடாமல் மறுபடி உரிமையோடு பெயர் சொல்லி அழைத்தது அவனுக்கு பிடிக்கவில்லை. எனவே சற்று கடுமையான குரலில் கேள்வியை கேட்டான். அது ராஜை துணியும் பாதிக்கவில்லை. ஸ்ரீ, எனக்கு தான் இந்த வேலையை நீங்க கொடுக்கணும். உங்களை முழுக்க நம்பி நான் இதை கேட்கிறேன். இந்த வேலையை நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளை, நம்பிக்கையை நான் வீணாக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேன். நீங்க என்னை விட தகுதியானவர்னு ஒருத்தரை சொல்றீங்க. அவரை பத்தி எனக்கு தெரியாது. அவர் உண்மையிலேயே என்னை விட தகுதியானவராக இருக்கலாம். ஆனால் ஒன்று கண்டிப்பா என்னாலே சொல்ல முடியும், அவரை விட இந்த வேலை எனக்கு தான் ரொம்ப தேவை. அதனாலே இந்த வேலையை அவரை விட நான் தான் அதிகம் மதிப்பேன். நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு கேட்கிறேன். என் மேலேயும் என் திறமை மேலேயும் நம்பிக்கை வையுங்கள். கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்கிறேன், எனக்கு எந்த அளவுக்கு இந்த வேலை தேவை அப்படின்னா, என் குடும்பத்துக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நான் இதை நம்புற நிலைமையில் இருக்கேன். கொஞ்ச நேரம் முன்னே என் வைஃப் கவிதாவுக்கும் அவளோட பார்ட் டைம் வேலை போயிடுச்சு. உங்ககிட்ட பச்சாதாபத்தையோ அனுதாபத்தையோ எதிர்பார்த்து இதை நான் சொல்லலை. இந்த வேலை கிடைச்சா எவ்வளவு அதை நான் பொக்கிஷமாக நேசிப்பேன், சின்சியராக இருப்பேன்னு தெரியப்படுத்தத்தான் இதை சொன்னேன். தவிர இந்த வேலைக்கான எல்லா அடிப்படை தகுதிகளை விட அதிகமாகவே எனக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ப்ளீஸ், ஐ நீட் திஸ் ஜாப். பாறையில் பெய்த மழை போல எந்த பாதிப்பும் இந்த கெஞ்சலுக்கு இல்லாமல் ஸ்ரீ முகத்தை சலனமும் இல்லாமல் வைத்துக்கொண்டு, ஓகே, தகுதி குவாலிஃபிகேஷன் பற்றி பேச வேணாம், ஆனால் நம்பிக்கை வேங்கன்னு சொன்னீங்க, அது ரொம்ப முக்கியம். டு பி ஃப்ராங்க் வித் யூ, எனக்கு உங்களை பார்த்தால் நம்பிக்கையே வரலை. உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் யாரை வேணும்னாலும் ஏமாற்றுவீங்க, கவுத்துட்டு மேலே போக பார்ப்பீங்கன்னு தோணுது. ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி இன்ட்யூஷன். மேபி உங்களாலே அது ஏன்னு விளக்க முடியலாம். மீண்டும் அதே போல் குத்தலான கேள்வி ராஜை உலுக்கியது. அவனுக்கு இப்போது சந்தேகம் வரத் தொடங்கியது. யார் இந்த ஸ்ரீ? எனக்கு பரிச்சயமானவன் போலவே தெரிகிறான். யாரென்று ஊகிக்க முடியவில்லை. பூடகமாகவே பேசுகிறான். ராஜ் தன் இருட்டான நினைவறைகளில் பழைய முகங்களை நினைவுபடுத்தி தேடத் தொடங்கினான். அப்போது கார் தினேஷ் வீட்டு டிரைவ்வேயில் நுழைந்தது. கராஜின் வெளி விளக்குகள் சென்சார் உபயத்தில் உயிர் ஊட்டப்பட்டு ஒளியை தானாகவே உமிழ்ந்தன. இப்போது ராஜ் ஸ்ரீயின் முகத்தை வெளிச்சத்தில் பார்க்க முயன்றான். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.